الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله فيقول ربنا تبارك وتعالى في كلامه العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورفعنا لك ذكرك صدق الله புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தம் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் ஈருலகத் தலைவர் இறுதி நபி எம் பெருமானார் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களோடு தீனுல் இஸ்லாத்தின் உயர்வுக்காக பாடுபட்ட உத்தம சஹாபா பெருந்தகைகள் மீதும் கயாமத்துடைய நாள் வரை புனிதமான தீனுல் இஸ்லாத்தை அதன் உண்மையான வடிவிலே பின்பற்றுகின்ற அனைவர் மீதும் அல்லாஹு தாலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாம். புனிதமான ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தாலாவின் மஸ்ஜிதில் ஏசிக்காக்கூடிய நீயத்தோடு நல்லதை கேட்போம், அதன்படி நடப்போம் என்ற நல்லெண்ணத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹு தாலாவின் அன்புக்குரிய நல்லடியார்களே, இறுதி மூச்சு வரை படைத்த நாயன் ரப்புல் ஆலமீனை பயந்து நடந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்தை செய்து கொள்கிறேன், நல்ல உபதேசம் செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மனித சமூகத்தின் சுதந்திரத்துக்காக போராடிய உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை அடைந்திருக்கின்ற அதே வேளை எமது நாட்டின் 65வது சுதந்திர தின விழாவையும் கொண்டாடுவதற்காக தயாராக கொண்டிருக்கின்ற இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நாம் ஒரு சிறப்பான ஜும்மா பிரசங்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வருகின்ற பொழுது உலகிலே அநியாயங்களும் அட்டூழியங்களும் அனாச்சாரங்களும் மலிந்து கிடந்தன. பெண் பிள்ளைகளை உயிரோடு குடிதோண்டி புதைக்கின்ற ஒரு சமூகத்தில்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனுல் இஸ்லாத்தை எடுத்துக் கொண்டு வந்தார். பெண்களுக்கென்று எந்த விதமான அனந்தர சொத்துக்களும் நபி அவர்களுடைய நபி வருகையின் பொழுது இருக்கவில்லை. பெண்கள் ஆண்களின் இச்சையை தணிக்கின்ற ஒரு கருவியாக மாத்திரமே பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற மிக பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக குர்ஆனை தன் கையில் இருந்து மனித சமூகத்தின் உரிமைகளுக்காக குரல் கொடுப்பதற்காக அல்லாஹு தஆலா அவன் புறமிருந்து அனுப்பி வைத்தான். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, உலகம் போற்றுகின்ற உத்தமர்களில் முதலாம் இடத்தை வகிக்கின்ற எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் அன்னாரின் வாழ்க்கை வரலாறுகளை நாங்கள் வானொலிகளின் மூலமாகவும் பத்திரிகைகள் மூலமாகவும் பிரசங்கங்களின் மூலமாகவும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற நல்லதொரு சந்தர்ப்பத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சுதந்திரத்திற்காக போராடிய அந்த நிகழ்வுகளை ஞாபகப்படுத்துகின்ற இன்னும் ஒரு நிகழ்வாக எமது நாட்டின் சுதந்திர தின விழாவும் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் வந்து கொண்டிருப்பது மிகவும் மகிழ்ச்சி தருகின்ற ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏன் அனுப்பினான் என்றால், இந்த மனித சமூகத்தின் சுதந்திரத்துக்காக பறிக்கப்பட்ட உரிமைகளை மீட்டி எடுப்பதற்காக அநியாயங்கள் அட்டூழியங்கள் நிறைந்த அந்த காலகட்டத்தில் அவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக அவன் அனுப்பி வைத்தான். அந்த அடிப்படையில் நாம் நோக்குகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறப்புகள், அவர்களின் நற்குணங்கள், அவர்கள் உலகிலே நிலைநாட்டிய சாதனைகள் இவைகளையெல்லாம் பற்றி பேசுவதென்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, ஓரிரண்டு ஜும்ஆக்களில் அவைகளை பேசி முடிக்க முடியாது. அந்தளவு அதிசிறந்தங்களில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறுகள் மிக நிரம்பியதாக காணப்படுகின்றன. அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கின்ற பொழுது மிக சுருக்கமாக சொல்லிவிட்டான், நபியே, நீங்கள் நற்குணத்தின் உச்சகட்டத்தில் இருக்கிறீர்கள். உலகத்திலே எத்தனையோ நற்குண சீலர்கள் வந்தார்கள். அனைத்து நற்குண சீலர்களும் நபி அவர்களுடைய பாதங்களுக்கு கீழால் தான். நபி அவர்களை போன்ற ஒரு நற்குண சீலரை உலகம் என்றுமே காணவில்லை, இதற்கு பின்னால் காணவும் முடியாது. அந்த அளவு நற்குணத்திலே தன்னிறைவு கண்ட ஒரு மனிதராக அல்லாஹு தஆலா நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்தார். நபி அவர்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு தந்தையாக, பாத்திமாவின் தந்தையாக நோக்குகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தந்தையிடம் காணப்பட வேண்டிய அனைத்து சிறப்பம்சங்களும் நற்பண்புகளும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே காணப்பட்டன. ஒரு மகனாக, ஆமினாவுக்கு மகனாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்குகின்ற பொழுது சிறு வயதிலே தாயை இழந்து யதீமாக வளர்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தாய்க்கு செய்கின்ற கடமைகளில் சற்றும் குறைவு செய்யாமல் மன்னரையை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்து தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைப்பாடுகளை கடமைகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தார். அவ்வாறு நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு கணவனாக எடுத்து நோக்கின்ற பொழுது ஏச காலத்தில் பல மனைவிமார்களுக்கு கணவனாக இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 மனைவிமார்களுக்கு கணவராக இருந்து மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர நிறைவேற்றுகின்ற ஒரு மனித புனிதராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்திருக்கின்றார். இந்த அடிப்படையில் எத்துறையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்து நாங்கள் பார்த்தாலும் யுத்தகலத்திலே படை தலைவர் தளபதியாக இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்தத்தை எவ்வாறு கொண்டு செல்ல வேண்டும் என்ற அனைத்து யுத்த தந்திரங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நிறைவாக காணப்பட்டன. அரசியல் தலைவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்குகின்ற பொழுது நபிகளை போன்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற ஒரு அரசியல் தலைவரை கியாமத்துடைய நாள் வரை உலகம் காண முடியாது என்ற அளவுக்கு ஒரு நீதியான அரசராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்திருக்கின்றார்கள். இவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற பொழுது எல்லா வகையிலும் நற்குண சீலராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே வாழ்ந்து மனித உரிமைகளுக்காக மனித உடைமைகளுக்காக போர் கொடுத்த ஒரு நபியாக இறுதி நபியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கின்றார். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகளாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த இந்த ரபியுல் அவ்வலை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நாங்கள் எங்களுடைய நாட்டின் சுதந்திர தினத்தையும் கொண்டாட கடமைப்பட்டிருக்கிறோம். சில நேரத்திலே சுதந்திர தினத்தை கொண்டாடுவோம் என்று சொல்வது மக்களுக்கு ஒரு புதிய ஒரு செய்தியாக சில நேரம் இருக்கலாம். ஏனென்றால் நாங்களும் சுதந்திர தினத்தை கொண்டாட வேண்டுமா என்ற கேள்விக்குறி அநேகரின் உள்ளத்திலே காணப்படுகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் மிக நிதானமாக விசாரமாக மிக தூரநோக்கோடு இந்த சந்தர்ப்பத்திலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சிந்தனை செய்து பாருங்கள், நாம் வாழுகின்ற நாடு இலங்கை நாடு. இது எங்களுக்கு சொந்தமான நாடு. நாங்கள் சில நேரங்களில் அந்நிய நாட்டில் நாங்கள் வாழ்கிறோம் என்று பேசுவது நாங்கள் எங்களுக்கு சொந்தமில்லாத ஒரு நாட்டில் வாழ்கின்றோம் என்பது அதன் அர்த்தம் அல்ல. நாங்கள் முஸ்லீம்களை விட கூடுதலான காசியர்கள் வாழுகின்ற ஒரு நாட்டில் வாழுகின்றோம் என்ற கருத்தில் தான் அது பாதிக்கப்படுகின்றதே தவிர வேறு மதத்தினர்களுக்கு சொந்தமான ஒரு நாட்டிலே நாங்கள் தஞ்சம் புகுந்திருக்கின்றோம் என்பது அதன் கருத்து. அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவதாக எங்களுடைய மனதிலே அடிமனதிலே வர வேண்டிய ஒரு விடயம் தான் எங்களுடைய நாடு இலங்கை நாடு. நாங்கள் பிறந்தது இலங்கை, நாங்கள் வளர்ந்தது இலங்கை, நாங்கள் படித்தது இலங்கை, நாங்கள் பட்டம் பெற்றது இலங்கை, நாங்கள் திருமணம் முடித்தது இலங்கை. எங்களுடைய மூலாதாரங்களின் மக்களாக்கள் கல்வியிலே கிடையாது. எங்களுடைய தாயங்களுடைய மக்களாக்கள் பாகிஸ்தானிலே கிடையாது. அவர்களுடைய மக்களாக்கள் எங்களுடைய ஊரிலே இருக்கின்றன, எங்களுடைய நாட்டிலே இருக்கின்றன, எங்களுடைய கிராமத்திலே இருக்கிறது. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, இலங்கை என்று சொல்கின்ற பொழுது அது முஸ்லீம்களுக்கும் சொந்தமான நாடு. சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்கள் காபிர்கள் மாத்திரமல்ல, முஸ்லீம்களும் அரும்பெரும் பாடுபட்டிருக்கிறார்கள், தியாகங்கள் பல செய்திருக்கிறார்கள், உயிர்களை பல பறிகொடுத்திருக்கின்றார்கள். இவ்வாறு ஒரு முயற்சிக்கு பின்னால் தான் இலங்கை நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கு. இந்த சுதந்திரத்திலே முஸ்லீம்களுக்கு மிக அளவிலான ஒரு பங்கு இருக்கிறது. ஏன், நாங்கள் இலங்கை நாட்டைச் சேர்ந்தவர், நாங்கள் யாரும் பகுதியைச் சேர்ந்தவர்கள் அல்ல, இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் அல்ல, லண்டனைச் சேர்ந்தவர்கள் அல்ல, நாங்கள் இலங்கை நாட்டை பிறப்பிடமாக கொண்டவர்கள்.
இரண்டு நாட்டிலே சகல உரிமைகளையும் பெற்று வாழ்கின்ற முஸ்லிம்கள் நாங்கள். ஆகவே எங்களுடைய நாடு, எங்களுடைய சுதந்திரத்தை நாங்கள் கொண்டாடாமல் வேறு யாரும்தான் கொண்டாடுவோம்? பாருங்கள், இஸ்லாமிய புத்தாண்டு எதை வைத்து தீர்மானிக்கப்பட்டது? ஹிஜ்ரத்தை வைத்து தீர்மானிக்கப்பட்டது. ஹிஜ்ரத் என்ற அந்த ஆண்டில் இருந்துதான் இஸ்லாமிய புத்தாண்டு ஆரம்பமாக இருக்கிறது. இது அன்றைய காலத்தில் வாழ்ந்த நபித்தலைவர்களின் முடிவு. முஸ்லீம்களுக்கு சுதந்திரமாக வாழ்வதற்கு ஒரு மண் கிடைத்தது. அது மனிதனுடைய மண். அந்த மண்ணை வைத்து, அந்த சந்தர்ப்பத்தை வைத்து சிறப்பாக இருந்தோடு உடனடிகளின் தன்னாளர்களை பெற்று மன சுதந்திரத்தோடு வாழ்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்த அந்த இந்தியக்குரிய சந்தர்ப்பத்தை தான் இஸ்லாமிய புத்தாண்டின் ஆரம்பமாக அந்த சகாபாக்கள் ஆக்கியிருக்கின்றான். அப்படி என்றால் நாங்கள் சகல உரிமைகளையும் பெற்று முஸ்லீம்களாக பிறந்ததிலிருந்து இதுவரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, நாங்கள் வாழ்வது ஒரு அந்நிய நாட்டில் அல்ல, நாங்கள் உங்களுடைய நாட்டில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது எங்களுக்கு சொந்தமான நாடு. காவிர்கள் எப்பாறு எங்களுடைய நாடு என்று சொல்கின்றார்களோ அவ்வாறு நாங்கள் உங்களுடைய நாடு என்று நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. இது பௌத்தர்களுக்கோ அல்லது இந்துக்களுக்கோ அல்லது வேறு ஒரு குழுவினருக்கோ சொந்தமான நாடு அல்ல. அனைவருக்கும் சொந்தம் இருப்பது போல் முஸ்லீம்களுக்கும் இந்த நாட்டிலே சொந்தம் இருக்கிறது. அப்படி என்றால் எங்களுடைய நாடு என்றால் எங்களுடைய நாட்டிலே அனைத்து மத சுதந்திரங்களையும் பெற்று சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் ஏன் இந்த சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடக்கூடாது? அன்புக்குரிய சகோதரர்களே, இது எங்களுடைய சுதந்திர தினம், எங்களுடைய நாடு என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. சுதந்திரத்திலே முஸ்லீம்களை பொறுத்த மட்டிலே சுதந்திர தின சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது அதிலே பராமுகமாக நடந்து கொள்கின்றான். ஏனென்றால் முஸ்லீம்களுடைய உள்ளத்திலே இருப்பது இது காபிர்களின் நாடு. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் தெய்வங்களில் யாரும் தெய்வங்கள் ஒரு பௌத்த கிராமம் என்று சொல்வது கிடையாது. நாங்கள் முஸ்லீம் கிராமம் என்று சொல்கின்றோம். கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற அநேகமான கிராமங்கள் முஸ்லீம்களுக்கு சொந்தமான கிராமங்கள். சில கிராமங்களில் ஒரு காபிருடைய ஒரு காணி கூட கிடையாது. அந்த அளவு சொந்தம், அந்த அளவு நாட்டின் நெருக்கம் இந்த முஸ்லீம்களுக்கு இருக்கிறது. எங்களிடத்திலே யாரேனும் தெய்வங்கள் ஒரு தமிழ் கிராமம் என்று சொன்னால் எவ்வளவு கோபம் வரும்? ஏன், இது எங்களுடைய ஒரு முஸ்லீம் கிராமம். ஏறவாறு சொல்கின்றோம், ஏறவாறு கோபம் வருகின்றது. எங்களுடைய கிராமம், எங்களுடைய பெற்றோர்கள் வாழ்ந்த கிராமம், இங்கே இருக்கின்ற காணிகள் எங்களுக்கு சொந்தமானவர்கள், இங்கே இருக்கின்ற கட்டிடங்கள் அது காவிரிகளுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, அது எங்களுக்கு சொந்தமான கட்டிடங்கள். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் வாழ்வது எங்களுடைய பூமி, நாங்கள் வாழ்வது எங்களுடைய நாட்டு, எங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்வது எங்களுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நாம் சிந்திக்கின்ற பொழுது அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் உலக நாட்டின் சுதந்திரத்தை அது முஸ்லீம்களுக்கு கிடைத்த சுதந்திரமாக நாங்கள் கொண்டாட வேண்டியிருக்கிறோம். நாங்கள் அந்நியர்களின் நாட்டில் வாழ்கிறோம், இது காவிரிகளுக்கு சொந்தமான நாடு என்பதெல்லாம் பேசுவதை நாங்கள் விட்டுவிட வேண்டியிருக்கிறோம். நாளை காவிரிகள் எல்லாம் சேர்ந்து முஸ்லீம்களே நீங்கள் உங்களுடைய நாட்டுக்கு சென்று விடுங்கள் என்று சொன்னால் கேள்விக்குறி எங்கு செல்வது? இலங்கையில் இருக்கின்ற அனைத்து மக்களையும் நாங்கள் சொல்கின்ற முஸ்லீம் நாடு என்று சொல்கின்ற சவுதி ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அல்லது பாகிஸ்தான் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அல்லது ஈராக் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அல்லது ஈரான் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அன்புக்குரிய தகவல்களே, எந்த நாடும் எங்களுக்கு குரல் கொடுப்பது கிடையாது. எங்களுடைய நாடு இலங்கை. நாங்கள் அதை மறந்துவிடக்கூடாது. நாங்கள் மறக்கிறமாக பேசிவிடக்கூடாது. இவ்வாறான பேச்சுகள் முக்கியத்தின் காரணமாகத்தான் இன்று அறிஞர்கள் எங்களை விளக்கிற செய்து கொண்டிருக்கிறார். நாங்கள் காலை பதித்திருக்கின்ற இலங்கை மண்ணிலே இத்தனையாக பதிக்க வேண்டியிருக்கிறோம். சுதந்திரத்தை ஆண்களுக்கு மாத்திரம் கிடைத்த சுதந்திரம் அல்ல, அது முஸ்லீம்களுக்கும் கிடைத்த சுதந்திரம் தான். அவர்களுக்கு கொண்டாட முடியும் என்றால் எங்களுக்கும் கொண்டாட முடியும். நாங்களும் கொண்டாட கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த சுதந்திரம் கிடைத்ததினால் தான் இன்று நாங்கள் முஸ்லீம்களாக தலை உணர்ந்து மத சுதந்திரத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய உள்ளத்திலே வர வேண்டியிருக்கிறது, எங்களுடைய நாடு இலங்கை நாடு, எங்களுடைய நாடு சவுதி அல்ல, எங்களுடைய நாடு ஈராக் அல்ல, எங்களுடைய நாடு ஈரான் அல்ல, நாங்கள் பிறந்து வளர்ந்து வளர்கின்ற நாடு எங்களுக்கு சொந்தமானவன் இந்த இலங்கை மண் என்பது எங்களுடைய உள்ளத்திலே ஆணித்தரமாக பதிய வேண்டிய ஒரு அம்சமாக இருக்கின்றது. அவ்வாறு பதியாவிட்டால் நாங்கள் காலகாலமாக நாங்கள் காவிரிகளுடைய நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நாங்கள் பேச ஆரம்பித்து விடுவோம். இல்ல, எங்களுக்கு சொந்தமான நாட்டில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிலே காவிரிகளுக்கும் சொந்தம் இருக்கிறது, அவர்களுக்கு இருக்கின்ற சொந்தம் போன்று எங்களுக்கும் சொந்தம் இருக்கின்றது. சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்கள் காவிரிகள் மாத்திரமல்ல, முஸ்லீம்கள் பாடுபட்டிருக்கிறார்கள். இந்த நாட்டிலே நடைபெற்ற எல்லா விடயங்களிலும் முஸ்லீம்கள் பங்கெடுத்துத்தான் இருக்கிறார்கள். வரலாற்றை படித்தவர்களுக்கு, மிக ஆழமாக வரலாற்றில் தெரிந்தவர்களுக்கு அந்த உண்மைகள் தெரியும். அன்புக்குரிய சகோதரர்கள், மூன்று தசாப்த காலமாக நடைபெற்ற யுத்தத்திலே யுத்தம் நடைபெற்றது யாருக்கோ யாருக்கோ ஆயிரக்கணக்கான உயிர்களை இந்த முஸ்லீம்கள் இந்த மண்ணிலே பலப்படுத்திருக்கின்றார்கள். மூலமாக கொல்லப்பட்டு அவர்களுடைய அவர்களுடைய ஜனாதாக்கள் இந்த நாட்டிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் அகதிகளாக ஆக்கப்பட்டார்கள். இவ்வளவு நாம் இந்த நாட்டுக்காக வேண்டி பாரிய பணிகள் செய்தவர்கள். இந்த நாட்டை மறக்க முடியாது. இது காவிர்களாடைய நாடு என்று முஸ்லீம்கள் பேச முடியாது. இது எங்களுக்கு சொந்தமான நாடு. இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும். இந்த நாட்டிலே நிம்மதி ஏற்பட வேண்டும். சண்டை சச்சரவர்களுக்கு ஒரு முடிவு ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் அவர்களுடைய யுத்தத்திலே பலியானார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வாறெல்லாம் எங்களுக்கு முன்னால் வரலாறுகள் சான்றாக இருக்க, இந்த உண்மைகளை தெரிந்த நாங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் வாழ்வதில் அந்நிய நாட்டில் எங்களுக்கு இஸ்லாம் எங்களுக்கு இலங்கை நாட்டில் சுதந்திரத்திலே பங்கில்லை என்று பேசுவதென்றால் அது மடத்தனத்தின் உச்சகட்டமாகும். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகளார் சொல்லாளத்திலும் அவர்கள் பிறந்த ரபியுல் அவ்வல் மாதம் மனித சுதந்திரத்துக்காக போராடிய உத்தம நபித்தமான நிறுவனங்கள் பிறந்த மாதத்தில் இலங்கை நாட்டின் சுதந்திரமும் சேர்ந்து வந்திருக்கின்றது. இரண்டையும் சேர்த்துக் கொண்டாரு. இலங்கை நாட்டுக்கு, இலங்கை மக்களுக்கு, மனித சமூகத்துக்கு உரிமைகளை எடுத்துச் சொன்னவர் எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்ற இந்த உண்மையை இந்த சந்தர்ப்பத்திலே சொல்லுவதற்காக நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவதாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியவிடம், நாம் வாழ்வது இலங்கை நாட்டில், அது எங்களுக்கு சொந்தமான நாடு. அவர்களுக்கு சொந்தமான நாட்டிலே நாங்கள் வாழவில்லை. முஸ்லீம்களுக்கு வரலாறு இருக்கிறது. வரலாறுகளை மறைப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சமூகத்தில் இருக்கின்ற ஒரு குறைபாடுதான் வரலாறுகளை எழுதி வைக்காத ஒரு குறைபாடு. ஒவ்வொரு குடும்பத்தையும் எடுத்து பாருங்கள். மாநிலத்திலே வாப்பாவுடைய வாப்பாவின் பெயர் என்ன என்று கேட்டால் தெரியாது. குடும்பத்தின் வரலாறு ஒன்று இருக்கிறது. அப்பாவுடைய பேர் தெரியாத ஒரு சமூகமாகத்தான் இந்த இஸ்லாமிய சமூகத்திலே நாம் அமைத்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இந்த வரலாறு இருக்கிறது. வரலாறை படிக்க வேண்டியிருக்கும், வரலாறை எழுதி வைக்க வேண்டியிருக்கும். எனது நாட்டிலே கடந்த காலத்திலே இருந்த இஸ்லாமிய தலைவர்கள் ஆற்றிய சேவைகள், அவர்கள் செய்த பணிகள், இந்த இஸ்லாமுக்காக குரல் கொடுத்து முஸ்லீம்களை இஸ்லாம் இஸ்லாம் இந்த நாட்டிலே இஸ்லாமுக்காக பாடுபட்ட அந்த அரும்பணிகளை நாங்கள் எழுத்து மூலம் எங்களுடைய எங்களுக்கு பின்னால் வருகின்ற சமூகத்துக்கு கொடுக்க வேண்டியிருக்கிறோம். இல்லாவிட்டால் இன்னும் கொஞ்சம் காலம் போகின்ற பொழுது முஸ்லீம்களுடைய வரலாறையே அடித்து விடுவார்கள், இல்லாமலாக்கி விடுவார்கள். அவ்வாறான முயற்சிகள் பெரிய மட்டத்திலிருந்து செய்யப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் வாழ்கின்ற எங்களுக்கு சொந்தமான நாட்டில் எமது சுதந்திரத்தை நாங்கள் கொண்டாட தயாராக வேண்டியிருக்கிறோம். அந்நியர்கள் எங்களை தட்டி எழுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்களை தட்டி எழுப்புகின்ற ஊக்கப்படுத்துகின்ற ஒரு சமூகமாக இந்த இஸ்லாமிய சமூகம் மாற வேண்டியிருக்கிறது. சிந்தனை செய்து பாருங்கள். இன்று இஸ்லாமிய சமூகத்திற்கு அதை குறிப்பாக சொல்வதென்றால் நமது வாழ்வர்களை பாருங்கள், எந்த அமைப்பில் இருக்கிறார், எந்த நிலையத்தில் இருக்கிறார். இலங்கை நாடும் பாகிஸ்தானும் ஒரு போட்டியில் பங்கு பற்றினால், ஒரு விளையாட்டு போட்டியில் பங்கு பற்றினால், பாகிஸ்தான் வெற்றி அடைந்தால் கைகொட்டி சிரிக்கின்ற ஒரு சமூகமாகத்தான் இலங்கை நாட்டிலே வாழ்கின்ற எமது வாலிபர்கள் இருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்கள், இவ்வளவு பரிமோசமான செயல்பாடுகள் தான் அந்நியர்கள் மத்தியில், காவிர்கள் மத்தியில் எங்களை பற்றிய வெறுப்புகளை, தப்பான அபிப்பிராயங்களை, நச்சு கருத்துகளை பரவலாக அதிகரித்து வைத்திருக்கிறது. சிந்தனை செய்து பாருங்கள், நாங்கள் நியாயமாக சிந்திக்க வேண்டியிருக்கோம். இவ்வாறு செய்வது எந்த வகையிலே சரி என்பதற்கு நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டியிருக்கோம். பாகிஸ்தான் வெற்றி அடைந்தால் இலங்கை மண்ணிலே இலங்கையை தாயகமாக கொண்ட நாங்கள் எவ்வாறு அவர்களுடைய வெற்றிக்காக கட்டுவது? அன்புக்குரிய சகோதரர்களே, இல்லை, மாறாக நாங்கள் இலங்கை நாட்டிலிருந்து சென்ற அந்த விளையாட்டு வீரர்கள் வெற்றி பெற்றால் கைதட்ட வேண்டியிருக்கிறோம். அவர்கள் தோல்வியுற்றால் நாங்கள் உண்மையிலே காணப்பட வேண்டியிருக்கிறோம். ஏன், எங்களுடைய நாட்டு பற்று எங்களுக்கு தேவை. ஆனால் முஸ்லீம்களை பொறுத்தவரையில் நேர மாற்றமாக வளர்ந்து கொள்கின்றார்கள். சிந்தனை செய்து பாருங்கள், எங்களுடைய பேரங்களில் வேலை செய்வார்கள், அவர்களை கூப்பிட்டு தான் வேலை செய்கின்ற, அவர்கள் தான் எங்களுடைய தோட்டத்தை துப்புரவு செய்கின்றார். நாங்கள் அழகாக கலங்களுக்கு கீழே ஏற்றி கொடுக்கப்பட்ட அறைகளில் தங்கமான ஒத்தைகளை படித்துக் கொண்டிருக்கிறோம். சிந்தனை செய்து பாருங்கள், ஏற்றி அதை செய்தவர்கள் யார், எங்களுடைய வீட்டை கட்டியவர்கள் யார், நாங்கள் படித்திருக்கின்ற கட்டிலை செய்தவர்கள் யார், கட்டிலுக்கு நேரம் போடப்பட்டிருக்கின்ற மக்கள் எங்களுடைய அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய வீட்டு ஒரு அறைக்குள்ளே இருக்கின்ற 100 சாமான் என்றால் 99 சாமான்கள் எங்களுடைய நாட்டிலே வாழ்கின்ற பிற மதத்தினர்களால் செய்யப்பட்ட சாமான்கள். அதைத்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் செய்த மெத்தையில் படுத்துக்கொண்டு, அவர்கள் செய்த டிவியை பார்த்துக்கொண்டு எங்களுடைய நாட்டுக்கு எதிராக நாங்கள் செயல்படுகின்றோம் என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே, என்ன செய்கின்றோம் என்று நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கும். வைத்தியர்கள் எங்களுக்கு சுகவேதனை ஏற்பட்டால் நாங்கள் ஓடுவதில்லை, நாங்கள் யாரிடத்திலே செல்கிறோம், வைத்தியர்கள் யார் இருக்கிறார்கள் அவர்களிடத்திலே செல்கின்றோம், அவர்களிடத்திலே உதவி வேண்டுகின்றோம், அவர்களிடத்திலே செல்கின்றோம். உங்களுக்கு மத்தியிலே பிரச்சனை ஏற்பட்டால் நாங்கள் ஓடுவது யாரிடத்தில், அவர்களிடத்தில் ஓடுகின்றோம். பொறுப்புதாரிகள் காரிய நாங்கள் எங்களுடைய காரியங்களை செய்வதற்காக ஒரு அலுவலகத்துக்கு சென்றால் யாரை பிடித்துச் செல்கின்றோம், அவர்களை பிடித்துச் செல்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வளவுக்கும் அவர்கள் நல்ல, ஆனால் கைதட்டுவதற்கு மட்டும் பாகிஸ்தான் என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களை நாங்களே நொந்து கொள்ள வேண்டியிருக்கோம். ஏன் சொல்கின்றேன் என்றால், நாங்கள் சில நேரங்களிலே சில செயல்பாடுகளை சிந்தனை செய்யாமல் செய்கின்றோம். அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் இந்த இஸ்லாமிய சமூகத்தை பாதிக்கின்ற விளைவுகளாக அமைந்திருக்கின்றன. இதையெல்லாம் ஒன்று சேர்ந்து பெண்கள் குறியாக சேர்க்கப்பட்டு அவர்களை இன்று காவிர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக பாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் வாய் கொட்டிக் கொண்டிருக்கிறோம், நாங்கள் மனிதர்களாக இருக்கின்றோம். சிந்தனை செய்து பாருங்கள், நாங்கள் ஒரு டவுனிலே கடைக்கு செல்வோம் என்றால் நாங்கள் முஸ்லீம் கடையை தான் தேடுகின்றோம், காபிர்களுடைய கடைக்கு நாங்கள் போவது கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்களின் மூலமாக அனைத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற நாங்கள் எங்களுடைய வியாபாரத்தின் மூலமாக அவர்களுக்கு கொஞ்சம் லாபம் கிடைத்தால் அல்ல, இவ்வாறான செயல்பாடுகள் தான் சமூகத்தையே இன்று படுகொடுத்திருக்கின்றன. ஆகவே அன்புக்குரிய சகோதரிகளே, நாங்கள் மிக நிதானமாக நடந்து கொள்ள வேண்டியிருக்கிறோம். நாங்கள் காபிர்களோடு மிக நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டியிருக்கிறோம். அவர்கள் எங்களோடு ஒட்டி வாழ்கின்றவர்கள், அவர்களை நாங்கள் வெட்டி வாழ முடியாது. அவர்களை கொண்டு அல்லாஹ்வுத்தாலா நிறைய முஸ்லிம்களுடைய வேலைகளை செய்திருக்கின்றார். அவர்களை நாங்கள் அடிமை போல் ஊட்டிக் கொண்டிருக்கிறோம் சிந்தனை செய்வார்கள். அவ்வாறு இருந்தும் அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் நிதானம் தவறு நடந்துவிட்டால் அல்லாஹ்வுத்தாலா எங்களை சோதிக்க ஆரம்பித்து விடுவார். அஹ்லாக்கோடு நடக்க வேண்டியிருக்கிறோம், எங்களுடைய நல்ல பழக்கங்களை காட்ட வேண்டியிருக்கிறோம். இந்த நாடே கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்திலே இவ்வாறெல்லாம் இருக்கின்ற கட்டத்தில் காவிர்கள் பேசுகின்றார்கள், முஸ்லீம்கள் நாட்டின் சுதந்திரத்தை பற்றி நினைப்பது கிடையாது, அவர்களுக்கு சுதந்திரத்தை பற்றி அச்சரம் இல்லை. காரணம் இருக்கிறது, சிந்தனை செய்வார்கள். காவிர்களுடைய பகுதிகளுக்கு சென்றால் எல்லா வீடுகளிலும் ஒரு நாட்டின் தேசிய கொடி தூக்கப்படுவதை பார்க்கிறோம். முஸ்லீம் கிராமங்களில் அது இல்லை. அது கிடையாது. ஏன் செய்யாமல் இருக்கிறோம்? இஸ்லாம் தடை செய்திருக்கிறதா, அல்லது அரசு நினைத்துக் கொண்டிருக்கிறோமா, அல்லது நாங்கள் வாழ்வது எங்களுடைய ஆட்சி அல்ல என்று நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோமா? அன்புக்குரிய சகோதரர்கள், இவ்வாறான பிரச்சனைகள் வளர்க்கப்பட்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் கண்டிப்பான முஸ்லீம்கள் நாங்களும் அவர்களுக்கு எங்களுடைய செயல்களை நாங்களும் இலங்கை நாட்டவர்கள் தான். எங்களுக்கும் சுதந்திரத்தில் பங்கிருக்கிறது. எங்களுடைய ஊழியர்களும் சுதந்திரம் கிடைப்பதற்காக உயிரினர் பணிகொடுத்து பாரிய முயற்சிகள் செய்துள்ளார். இந்த இலங்கை நாட்டுக்கு சுதந்திரம் வந்ததே தவிர வானத்தில் இருந்து இலங்கை நாட்டுக்கு சுதந்திரம் பெறவில்லை என்ற உண்மையை விளங்கப்படுத்த வேண்டியிருக்கும். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்கள், நாங்கள் ஓட்டுகின்ற வாகனங்களாக இருக்கலாம், அதிலே ஒரு கொடியை தூக்குவதனால் எந்த குறைபாடும் ஏற்பட முடியாது. எங்களுடைய வீடுகளில் ஒரு சிறிய கொடியை தூக்கி நாங்கள் இலங்கை நாட்டு முஸ்லீம்கள் எங்களுக்கும் சுதந்திரத்திலே பங்கிருக்கிறது, நாங்களும் சுதந்திரத்தை கொண்டாடுகின்றோம் என்று காட்ட வேண்டியிருக்கிறோம். காட்ட வேண்டிய ஒரு கட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஏன் சில கிராமங்களிலே பிரச்சனைகள் ஏற்பட்ட பொழுது காவிர்கள் பேசினார்கள், நீங்கள் சவுதிக்கு செல்லுங்கள். இதை யார் உருவாக்கும்? நாங்கள் உருவாக்கும். பாகிஸ்தான் வெட்டுகின்ற வெற்றி அடைகின்ற பொழுதும் நெச்சிலை வெற்றி வைத்தால் கட்டாசு கொடுத்து கல்வெட்டு சுருத்து இந்த பாடத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொடுத்தோம். அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய நாட்டிலே இருந்து கொண்டு பாகிஸ்தானுக்காக கல்வெட்டு கொண்ட ஒரு சமூகம் இருக்கிறது என்று அவர்கள் நின்று கொண்டார்கள். ஆகவே இன்று பேசுவது தவறென்று சொல்கின்றோமா? அவர்கள் பிரச்சனை வந்தால் நீங்கள் சவுதிக்கு செல்லுங்கள், உங்களுக்கு இங்கிடமில்லை என்று சொல்கின்றார்கள். இதெல்லாம் யார் படித்துக் கொடுத்த பாடம்? நாங்கள் படித்துக் கொடுத்த பாடம். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்கள், நாங்கள் இந்த நாட்டிலே பிறந்தவர்கள், நாட்டிலே வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் மூத்தாகி விட்டாலும் எங்களுடைய பிள்ளை குட்டிகள் நிம்மதியாக சந்தோஷமாக இந்த நாட்டிலே வாழ வேண்டும். அதற்கான வழிகளை நாங்கள் வகுக்க வேண்டியிருக்கிறோம். ஆகவே நாங்கள் எங்களுடைய வீடுகளிலே ஒரு சிறு கொடியையும் நாங்கள் தூக்க வேண்டியிருக்கிறோம். பள்ளிகள் அதை விட்டும் விதிவிலக்கல்ல. பள்ளிகளிலும் கொடிகள் தூக்கப்பட வேண்டும். பாடசாலைகளிலும் கொடிகள் தூக்கப்பட வேண்டும். அரபு மதுரசாக்களின் கொடிகள் தூக்கப்பட வேண்டும். என்னென்ன காரியஸ்தலம் காரியஸ்தலங்கள் இருக்கின்றனவோ அத்தனை இடங்களிலும் இந்த கொடிகள் தூக்கப்பட வேண்டும். எங்களுக்கும் இந்த நாட்டில் சுதந்திரத்தில் பங்கிருக்கின்றது என்பதை காட்ட வேண்டியிருக்கிறோம். நாங்கள் பார்த்தால் சுதந்திர தினத்தன்று நாங்கள் ஒரு பிரயாணம் செய்தால் முஸ்லீம் கிராமத்தில் எந்த ஒரு வீட்டிலும் ஒரு கொடியை காண முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பழக்கத்தை மாற்ற வேண்டியிருக்கிறோம். இதனால்தான் காவிர்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீம்கள் நாட்டில் அத்தனை இருந்தவர்கள் என்று பேசுகின்றார்கள். நாட்டுடைய 10 முஸ்லீம்கள் கீழே என்று பேசுகின்றார்கள். இல்லை, எங்களுக்கு 10 இருக்கிறது. நாங்கள் இங்கு பிறந்தவர்கள் தான், இங்கு வாழக்கூடியவர்கள் தான். எங்களுக்கு அனைத்து சுதந்திரங்களையும் இலங்கையிலே நாங்கள் பெற்றிருக்கிறோம். சிந்தனை செய்து வாருங்கள். நாங்கள் எதிலும் விடுபட்டது கிடையாது. எங்களுடைய கரங்களினால் தேடிக்கொண்டவைகளை தவிர அனைத்து சுதந்திரங்களையும் நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். முஸ்லீம் பாடசாலைகள் ஏராளம் இருக்கின்றன. அது முஸ்லீம் பாடசாலைகள், பேரே முஸ்லீம் பாடசாலை, முஸ்லீம் மகாவித்யாலயம், முஸ்லீம் மத்திய கல்லூரி என்று பேர் வைத்திருக்கிறோம். முஸ்லீம்களுக்கு என்று படிப்பதற்கு தனியான முஸ்லீம் பாடசாலைகள் இந்த நாட்டிலே பல்லாயிரக்கணக்கான பாடசாலைகள் காணப்படுகின்றன. வணக்கத்தலங்கள் பள்ளிகள் அளவே கிடையாது. இலங்கை பொறுத்தவரையில் ஒரு பள்ளி இருந்தோம் 7, 8, 9, 10 என்ற அளவுக்கு பள்ளிகள் காணப்படுகின்றன. எனக்கு வளர்ச்சி ஒன்று வருகிறது. எங்களுக்கென்று நாங்கள் பள்ளிகளை கட்டி வைத்திருக்கின்றோம். தாராளமாக கட்டி வைத்திருக்கிறோம். கொழும்பிலிருந்து கண்டிக்கு வந்து பாருங்கள், கண்ணை பறிக்கின்ற அளவுக்கு கண்கொள்ளா காட்சியாக செல்வர்களெல்லாம் பள்ளிகள் தான். அப்படி என்றால் இது எங்களுடைய நாடு அல்ல என்று பேசுவது நியாயமான கருத்து தானா? அன்புக்குரிய சகோதரர்களே, இல்லை, இது எங்களுடைய நாடு. எங்களுக்கு சகல உரிமைகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன. இஸ்லாமிய வங்கிகள் கூட இருக்கின்றன. இஸ்லாமிய வங்கி, இஸ்லாமிய பாடசாலை, இஸ்லாமிய மதுரசாலை. இவ்வாறு நாம் பார்க்கின்ற பொழுது அனைத்து விதமான சுதந்திரங்களையும் நாங்கள் பெற்றிருக்கிறோம். காலி போஸ்ட்கள் முஸ்லீம்களுக்கு என்று தயாரம் பாதிக்கும் காவிரிகள் யாருக்கும் இது கொடுக்கப்படவில்லை. காவிரிகளிடத்திலே கேட்டு பாருங்கள், உங்களுக்கென திருமணத்திலே ஒரு பிரச்சனை வந்தால் உங்களுக்கு ஒரு கோப்பு இருக்கிறதா? காலி கோப்பு கிடையாது. முஸ்லீம்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு தனியான விசேஷமான ஒரு சலுகையாக வழங்கப்பட்டிருக்கிறது. காலி கோட்டுகள் முஸ்லீம்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. காலி கோட்டு சட்டங்கள் அது சாதிகளுடைய சட்டம் அல்ல, குழுவுடைய சட்டம் இருக்கிறது, சட்டம் இருக்கிறது, பத்துடைய சட்டம் இருக்கிறது. இதெல்லாம் முஸ்லீம்களுக்கு சொந்தமான குரான் அறிஞர்கள் இருக்கின்ற சட்டங்கள். இந்த சட்டங்களை நிறைவேற்றுவதற்காக தாராளமான அனுமதியை அவர்கள் தந்திருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்கள் நிறைய உரிமைகளையும் உடைமைகளையும் பெற்று இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவைகள் பறிபோவதற்கான வேலைகளை நாங்கள் செய்துவிடக்கூடாது. இவைகளை பாதுகாக்க வேண்டியிருக்கிறோம். இன்னும் இருப்பவைகளை நாங்கள் கிடைப்பதற்கான வழிகளை வகுக்க வேண்டியிருக்கிறோம். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வளவெல்லாம் பெற்றும் இவ்வளவெல்லாம் அனுபவித்துக் கொண்டும் நாங்கள் அந்நிய நாடு எங்களுடைய நாடு அல்ல, எங்களுடைய நாட்டின் சுதந்திரத்தில் எங்களுக்கு பங்கில்லை என்று பேசுகின்றோம் என்றால் பேசுகின்றவரை பற்றி கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டியிருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால் எங்களுடைய வீடுகளில் நாங்கள் இந்த சந்தர்ப்பங்களில் ஒரு கொடியை ஏற்றுக்கொள்வோம். அதில் எந்த குறைபாடும் கிடையாது. சிறிய ஒரு கொடியையும் நாங்கள் பறக்க விடுவோம். நாங்கள் செல்கின்ற வாகனங்களில் ஒரு கொடியை ஏற்றுக்கொள்வோம். ஏன்? அந்நியர்களுக்கு நன்றாக தெரிவருகின்றது. முஸ்லீம்களுடைய வாகனங்களில் சிஸ்டுகள் ஒட்டப்பட்டிருக்கின்றன. சக்கரதனா இவ்வாறான பெருந்த எழுத்துகளால், பசுந்தான எழுத்துகளால் அது முஸ்லீம்களுடைய வாகனம் என்று காவிரிகளுக்கு அறிமுகப்படுத்தப்படுகின்றன. அதைவிட பெரிதாக அன்புக்குரிய சகோதரர்களை, தவக்கல் சுவலல்லா வாகனத்தில் போடுவது பிரச்சனை அல்ல, பிஸ்மில்லா வாகனத்தில் போடுவது பிரச்சனை அல்ல, தியானில்லா வாகனத்தில் போடுவது பிரச்சனை அல்ல. அந்த அமானில்லாவும் அந்த தவக்கல் சுவலல்லாவும் ஒரு முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே இருந்தால் பிரச்சனையே கிடையாது. அது உள்ளத்திலே இல்லை, அது வெளியே இருக்கிறது, அதுதான் இந்த பிரச்சனைக்குரிய உடைய. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு வாகனம் செல்கின்ற பொழுது தூரத்திலே இருந்து பார்க்கின்ற காற்று இது ஒரு முஸ்லீமுடைய வாகனம் என்று அறிந்து கொள்கின்றார். நாங்கள் இஸ்லாமிய ஆதரவு செல்கின்றோம், தொட்டி அணிந்திருக்கின்றோம், தான் வைத்திருக்கின்றோம். நாங்கள் எங்களை முஸ்லீம்கள் என்று மறைக்க முடியாது. அதை மறைப்பதற்காக அனுமதி இஸ்லாத்திலே கிடையாது. ஆகவே எங்களுடைய வாகனங்களில் ஒரு கொடியை ஏற்றுக்கொள்வதால் எந்த குறைவாலும் நடப்பது கிடையாது. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு வாகனத்திலே என்னென்ன அதீனமான கல்விகள் வந்திருக்கின்றனோ அனைத்து கல்விகளையும் பூட்டி வைத்திருக்கின்றோம். சில நேரத்திலே வாகனத்தை பார்த்தால் அதை பார்த்துக் கொண்டே இருக்கிறார். வாகனத்துக்கு அத்தியாவசியம் இல்லாத எத்தனையோ கருவிகளை அந்த வாகனத்திலே பூட்டி வைத்திருப்பார்கள். ஏன் வீணான செலவுகள்? அதை பற்றி பேச வரவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய வாகனங்களில் குறிப்பிட்ட சில நாளைக்கு நாங்கள் தேசிய கொடியை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், வீடுகளிலும் ஏற்றுக்கொள்வோம். எங்களுடைய கடைகளுக்கு கடைகளிலும் நாங்கள் அந்த கொடிகளை ஏற்று நாங்கள் சுதந்திரத்திலே பங்குதாரர்கள் என்பதை நாங்கள் காட்ட வேண்டியிருக்கிறோம். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை ஒரு பொன்னான சந்தர்ப்பமாக மதித்து காவிரிகளுடைய உள்ளத்திலே முஸ்லீம்களை பற்றி காணுகின்ற, முஸ்லீம்களை பற்றி இருக்கின்ற அந்த விரோதங்கள், அந்த குரோதங்கள், அந்த தப்பான எண்ணங்கள், அந்த நச்சுக்கருத்துகள் அவைகளை அகற்றுவதற்கு அது ஒரு சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவதோடு நாட்டு நிலை பற்றி எங்களுடைய பெண் மக்கள் இன்னும் தெரியாமல் இருக்கின்றார்கள். ஆண்களிலும் அதிகமானவர்களுக்கு நாட்டின் நிலை தெரியாது. நாங்கள் தெய்யங்களிலே வாழ்கின்றோம், தெய்யங்களை மாத்திரம்தான் எங்களுடைய கண்ணினால் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, முழு நாட்டிலும் பரவலாக எல்லா இடங்களிலும் முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாட்டிலே பலவிதமான பிரச்சனைகள் தலை தூக்கி இருக்கின்றன. வியாபார உத்தரங்களை மட்டம் தட்டுவதற்காக பல சதிமுயற்சிகள் செய்து அல்லாஹ் தஆலா அவைகளை தோல்வியிலே அல்லாஹ் தஆலா முடிவு செய்துவிட்டால் அந்த ஒப்புக்கே நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாங்கள் தெய்வங்களை மாத்திரம் பார்த்துக் கூடாது. நாங்கள் எங்களுடைய பார்வை இலங்கை நாட்டிலே மூளை முடுக்குகளிலே வாழ்கின்ற அனைத்து முஸ்லீம்களையும் பார்க்க வேண்டியிருக்கிறோம், அனைத்து கிராமங்களையும் பார்க்க வேண்டியிருக்கிறோம், எங்களுடைய கிராமத்திலே பிரச்சனை கிடையாது, எங்களுடைய வாழ்கின்ற காவிர்கள் நல்ல முறையிலே வாழ்கிறார்கள் என்பது நாட்டிலே அமைதி என்பதை அடையாளம் அல்ல. நாட்டிலே எல்லா காவிர்களும் நல்ல முறையிலே முஸ்லீம்களோட முஸ்லீம் கிராமங்களிலே நடந்து கொள்கின்றார்கள் என்பதற்கு அது ஒரு சான்றாக கிடையாது. அதன்புக்குரிய சகோதரர்களே, அநேகமான காவிரான சகோதரர்கள் நல்லவர்கள், 95% நல்லவர்கள், 5% தான் பிரச்சனைக்குரியவர்களாக நாட்டிலே பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்விடத்திலே நெருங்க வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆண்டு ஜும்மா பயானை கேட்கின்றார்கள், பல அதிகமான பயான்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெண்களுக்கும் இந்த விஷயங்கள் போக வேண்டியிருக்கின்றன. பெண்களையும் பாதுகாக்க வேண்டியிருக்கிறோம். அவர்களும் எங்களைப் போன்று வாகனத்தில் செல்கின்றார்கள், அவர்களும் எங்களைப் போல் தொழிலுக்கு செல்கின்றார்கள். அவர்களுக்கு முஸ்லீம்களுக்கு என்று முஸ்லீம் பாடசாலை இருப்பது போல், முஸ்லீம் மதரசா இருப்பது போல், முஸ்லீம் பள்ளி இருப்பது போல், முஸ்லீம் பஸ்கிறார் இளைஞர்கள் எங்களை இருக்கிறார். நாங்கள் போக வேண்டியது பொதுவான பஸ்ஸில் தான், காவிர்களோடு சேர்ந்து கொண்டு நான் போக வேண்டியிருக்கிறது, காவிர்களோடு ஒட்டிக்கொண்டு நான் போக வேண்டியிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே பிரச்சனைகளை வளர்த்துக் கொள்ளாமல் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. முஸ்லீம் பெண்களை வைத்தே பிரச்சனை ஏற்படுத்துவதற்காக முயல்கின்றார்கள். அவர்களுடைய பரிதாபம் இருப்போ, அவர்களுடைய அபாரம் இருப்போ, அவர்கள் பேசினால் நாங்கள் குழப்பத்தை உருவாக்குவோம் என்று சித்தம் பிடித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யார் சொல்வது, அவர்களுக்கும் சொல்ல வேண்டியிருக்கிறோம். எங்களுடைய பெண்மணிகளுக்கும் புத்திமணிகள் சொல்ல வேண்டியிருக்கிறோம். இஸ்லாமிய ஒழுக்க நெறிகளை பின்பற்றக்கூடிய காலகட்டம் இங்கு வந்திருக்கின்றது என்று சொல்ல வேண்டியிருக்கிறோம். எங்களுடைய நகரங்களை எல்லாம் காட்டி காவிரிகளுக்கு மத்தியிலே அவர்களை பத்துகின்ற நிறுத்திலே இன்னும் எண்ணெய் ஊற்றுவது போன்ற வேலைகள் செய்கின்ற காலமல்லோ. நிதானமாக மார்க்கத்தோடு, ஒழுக்கத்தோடு, எனது பண்பாட்டை பாதுகாத்து, எனது கலாச்சாரத்தோடு நடத்த வேண்டிய காலத்தில் காலம் எடுத்து வைத்திருக்கிறோம் என்ற அந்த உண்மைகளை எங்களுடைய பெண்மணிக்கு சொல்ல வேண்டியிருக்கிறோம். அதற்கான ஏற்பாடுகளையும் எல்லா மட்டத்திலும் செய்ய வேண்டியிருக்கிறது. நிர்வாகமும் சிந்திக்கத்தான் வேண்டும். அனைத்து நிர்வாகத்துடைய கடைகளை போட்டு மற்றவர்கள் உயர வானத்தை பார்த்துக் கொண்டிருப்பது இந்த சந்தர்ப்பத்திலே புத்திசாலித்தனம் அல்ல. ஒவ்வொரு மனிதனும் முஸ்லீம் என்ற வகையிலே சமூகத்துக்கு எல்லாம் என்ன செய்ய முடியும். நான் ஒரு சமூகத்தின் இஸ்லாமிய சமூகத்தின் அங்கத்துவம் இழைத்திருக்கிறேன், நான் இஸ்லாமிய சமூகத்தின் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன், என்னால் இந்த சமூகத்துக்கு என்ன செய்ய முடியும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே சிந்திக்க ஒவ்வொரு முஸ்லீமும் கடமைப்பட்டிருக்கிறான். ஆகவே அதன் அடிப்படையிலே அன்புக்குரிய சகோதரர்களே, நாட்டு நிலைகளை, நாட்டுடைய அபாரமான நிலைகளை, நாட்டிலே பரப்பப்படுகின்ற நச்சு கருத்துக்களை, நாட்டிலே தீட்டப்படுகின்ற அதில் முஸ்லீம்களுக்கு எதிரான திட்டங்களை பற்றிய ஒரு அறிவுறுத்தல் இந்த பெண்மணிகளுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். அவர்களையும் அவர்களின் பால் உருவாக்கப்பட வேண்டும். அவர்கள் பேசுகின்ற துவாவுக்கிறது ஆண்களுடைய துவாவை விட மிக அல்லாஹ் உத்தாவிடத்திலே சக்தி மிக்க துவா. அவர்களுக்கு செக்கை பற்றி யோசனை கிடையாது, வியாபாரத்தை பற்றி யோசனை கிடையாது, கொடுக்க வேண்டிய கடனை பற்றி யோசனை கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, வீட்டுக்குள் இருக்கின்றவர்கள், இலகிய மனமுடையவர்கள், அவர்கள் கேட்கின்ற துவாவுக்கு அல்லாஹ்விடத்திலே அன்புவாரம் இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு இந்த நாட்டுடைய உண்மையை சொல்வதற்கான என்னென்ன முயற்சிகள் செய்ய வேண்டுமோ அந்தந்த முயற்சிகளை இந்த சந்தர்ப்பத்திலே செய்ய வேண்டியிருக்கிறோம். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. யார் எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்தருவாயா, எங்களுடைய பெற்றார்கள் மூதாதைகளுடைய குற்றம் குறைகளை மன்னித்தருவாயா, மன்னரையிலே வாழ்கின்ற முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய குற்றங்குறைகளை மன்னித்தல்வாயா, நாட்டிலே நிம்மதியாக வாழ தோசிக்கவாயா, ஃபிரௌனுடைய வீட்டிலே மூசாவை வளர் சிறப்புணியாக இருக்கிறாயா, உனக்கு ஏழாவது ஒன்று உலகத்திலே கிடையாது யாருலாம், நாட்டிலே முஸ்லீம்கள் எண்ணிக்கையிலே குறைவாக இருக்கிறார்கள் யாருலாம், இருக்கின்ற மரங்கள் முஸ்லீம்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் யாருலாம், கண்ணும் மண்ணும் உன்னை வணங்கிக் கொண்டிருக்கின்றன யார், மரங்கள் தெரிவித்து உன்னை வணங்கிக் கொண்டிருக்கின்றன யாருலாம். அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது உன்னிடத்திலே முஸ்லீம்கள் தான் இந்த நாட்டிலே கூடுதலாக வாழ்கின்றார்கள், உன்னை சுஜூத் செய்யக்கூடியவர்கள் கூடுதலாக வாழ்கின்றார்கள். 1000 முஸ்லீம்கள் சுஜூத் செய்கின்ற நேரத்திலே 2000 மறைந்து உனக்காக தலைமணிந்து சிறப்படைந்து சுஜூத் செய்து கொண்டிருக்கின்றன யாரெல்லாம், அவர்கள் எல்லாம் உன்னை பயந்து நடக்கின்றன யாரெல்லாம், நாங்கள் முஸ்லீம்கள் தவறிவிட்டோம் யாரெல்லாம், உன்னை வணங்க தவறிவிட்டோம் யாரெல்லாம், நாங்கள் செய்த பாவங்கள் அதிகமாகிவிட்டன யாரெல்லாம், உனக்கு பொறுத்துக் கொள்ள முடியாததால் காவிர்களின் மூலமாக எங்களை நசுக்கிக் கொண்டிருக்கிறார் யாரெல்லாம், எங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொள்கின்றோம் யாரெல்லாம், தண்டித்து விடாத யாரெல்லாம், முஸ்லீம் பெண்மணிகளை பாதுகாப்பாயாக யாரும், முஸ்லீம் உயிர்களை பாதுகாப்பாயாக யாரும், முஸ்லீம் உடமைகளை பாதுகாப்பாயாக, எங்கள் நாங்கள் நாங்கள் சகல சுதந்திரத்தையும் பெற்று வாழ்கின்ற நிம்மதியான ஒரு நாளாக இந்த இலங்கை நாட்டை இந்த முஸ்லீம்களுக்கு ஆற்றுக் கொடுப்பாயாக யாரும், யாரெல்லாம் காவிர்கள் யாரெல்லாம் முஸ்லீம்களுக்கு எதிராக சதி செய்கிறார்களோ யாரெல்லாம் அவர்களுடைய சதியை தடுவதாக ஆசிடுவாயாக யாரெல்லாம், அவர்களுடைய உள்ளத்திலே முஸ்லீம்களை பற்றிய நல்லெண்ணங்களை உருவாக்குவாயாக. யாரெல்லாம் தொடராக தன் திட்டங்களை திருத்திக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இதாயம் இல்லை என்று உடனே முடிவென்றால் அவர்களை அழுத்தி அழுத்தி ஆக்கி விடுவாயாக. அவர்களை முழுமையாக உள்ளே வாழ்கின்றவர்களுக்கு ஒரு படித்தனையாக ஆக்கிடுவாயாக. எங்களை உண்மையான முஸ்லீம்களாக மாற்றிக்கொள்ள தோட்டி செய்வாயாக. நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறாயா, உலகத்தில் திரும்புகின்றோமா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாயா. நாங்கள் திரும்பிக் கொண்டிருக்கிறோம் யாழ்லா, தெளிவியுடைய வீரத்தை கூட்டிக் கொண்டிருக்கிறோம் யாழ்லா, மக்கள் ஒன்றின் பக்கம் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் யாழ்லா, பிரார்த்தனை அதிகமான புராந்து கொண்டிருக்கிறார்கள் யாழ்லா, நீட்டுகின்ற கரங்களை வருங்கை கரங்களாக திருப்பி விடாதையாள்லா, எங்களுடைய துவாக்களை அங்கீகரித்துக் கொள்வாயாக. யாழ்லா கனிமாவோட மூத்தாக இந்த மேலான பாக்கியத்தை எங்களுக்கு தந்தவாயாக. யாழ்லா எங்களுடைய துவாக்களை அங்கீகரித்துக் கொள்வாயாக.
For more lectures, visit slhub.com.